நேர்காணல். தமிழக கத்தோலிக்க பள்ளிகள் பரிந்துரைத்துள்ள மாற்று கல்விக் கொள்கை. இந்திய மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை பற்றியும், தமிழக ஆயர் பேரவையின் மாற்று கல்விக் கொள்கை வெளியீட்டு நிகழ்வு பற்றியும் கடந்த வார நேர்காணல் நிகழ்ச்சியில் அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை கேட்டோம். கத்தோலிக்க பள்ளிகள் பரிந்துரைத்துள்ள மாற்று கல்விக் கொள்கை பற்றி மேலும் சில விவரங்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ். இவர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். தந்தை சேவியர் அருள்ராஜ், தமிழக ஆயர் பேரவையின் பேரில் தமிழக கத்தோலிக்க பள்ளிகள் பரிந்துரைத்துள்ள மாற்று கல்விக் கொள்கையின் முக்கிய கூறுகள் என்னென்ன?
முக்கியமான கூறுகள் என்னவென்று சொன்னால், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இவை அமைய வேண்டும் என்பது நம்முடைய முதல் கூறு. குறிப்பாக இந்திய அரசியல் சாசனம் தந்திருக்கிற அந்த சமய சார்பின்மை கல்வியில் பிரதிபலிக்கப்பட வேண்டும். இது ஒரு பார்ப்பனிய கல்வியாகவோ, வேத கல்வியாகவோ, சமஸ்கிருத கல்வியாகவோ, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிற கல்வியாகவோ, குறிப்பாக இதில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களை கூறுபடுத்தி ஒரு பிளவுபடுத்துகிற இளம் வயதிலேயே மாணவர்களை அறிவு நிறைந்தவர்கள் அல்லது பின்தங்கியவர்கள் என்று பாரபட்சமாக அவர்களை பிளவுபடுத்துகிற ஒரு கல்வியாக இருக்க முடியாது என்பது எங்களுடைய முதல் கருத்து. இரண்டாவது, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை இந்த கல்வி பிரதிபலிக்க வேண்டும். இதில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது சொன்னால், சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டில் கலாச்சார ஓர்மையை கொண்டு வந்திருக்கிறது, கல்ச்சரல் யூனிட்டி என்று சொல்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். இந்த நாடு என்பது ஒரு பார்ப்பனிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒருபடித்தான நாடு அல்ல. மாறாக இந்த நாடு பல கலாச்சாரங்களுடைய பிறப்பிடம். உதாரணமாக ஆரிய கலாச்சாரம் என்று சொன்னால் திராவிட கலாச்சாரத்தை நாங்கள் முன்னிறுத்துவோம். சமஸ்கிருத கலாச்சாரம் என்று சொன்னால் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை முன்னிறுத்துவோம். சமஸ்கிருத மொழியினுடைய மேலாண்மையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மொழி சமஸ்கிருத மொழிக்கு ஈடாகவே மிகவும் தொன்மையான ஒரு மொழி. அப்படி பண்பட்ட ஒரு கலாச்சாரம், தொன்மை இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இங்கு ஒரு கல்வியை கொண்டு வர முடியாது. உதாரணமாக அவர்கள் தந்திருக்கிற அந்த கொள்கையிலே அதிகமாக பார்த்தால் சமஸ்கிருத அறிஞர்களைத்தான் குறிப்பிடுகிறார்கள் ஒழிய அவர்கள் ஒருபோதும் தமிழ் அறிஞர்களை குறிப்பிட மறுக்கிறார்கள். குறிப்பாக சாரகா, சுஸ்ருதா, ஆரியபட்டா, சாணக்கியா, பதாஞ்சலி, வத்ஸ்யாயனா இவர்களை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதே போல கோகலே, ராம்மோகன் ராய், மதன்மோகன் மாளவியா இவர்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திருவள்ளுவர் தான் கல்விக்கு அடிப்படையிட்டவர். கேடில் உயிர்ச்செல்லும் கல்வி என்று சொல்லியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று சொல்லியிருக்கிறார். எனவே கல்விக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கணத்தை வகுத்து அதை எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி வரையறுத்திருக்கிற திருவள்ளுவரை கூட அவர்கள் கல்வியில் குறிப்பிடவில்லை. மாறாக சமஸ்கிருத அறிஞர்களை மட்டுமே குறிப்பிடுகிறார்கள், வடநாட்டு அறிஞர்களை மட்டும் குறிப்பிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர், குறிப்பாக பொது பள்ளியை இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படிக்க கேட்டால் காதலியே தேக்காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்தி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் அனைத்து ஜாதியினரும் படிக்கலாம் என்று சொல்லி பொது பள்ளி முறையை கொண்டு வந்தது கிறித்தவர்கள் தான். 1713 ஆண்டு முதல் பள்ளி சென்ட் ஜார்ஜ் ஆங்கில இந்தியன் ஸ்கூல் சென்னையில் தொடங்கப்பட்டது. அந்த பள்ளி தொடங்கி 300 ஆண்டுகளாய், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 300 ஆண்டுகளாகவே கொண்டாடினோம் சென்னையில் அந்த பள்ளிக்கு. சென்ட் பால்ஸ் பத்தேரி வந்து 1716 ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது, பிற்படுத்தல் படிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சூழலில் இவர்களெல்லாம் படிக்கலாம், வாருங்கள் வந்து கல்வி கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறித்தவர்கள் இவர்களுக்கு அறிவுக்கண்ணை திறந்து வைத்தார்கள். இந்த 300 ஆண்டுகளாய் கிறித்தவர்களுடைய இந்த கல்வி பணி எப்படி மக்களை சென்றடைந்தது என்பதை பற்றியோ, 700 ஆண்டுகளாய் இந்த நாட்டை ஆண்ட முஸ்லிம்களுடைய கல்வியை பற்றியோ, விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆந்திராவில் தலைநகராக கொண்டு நடந்த அந்த கல்வியை பற்றியோ, சோழ சாம்ராஜ்யத்தில் நடந்த கல்வியை பற்றியோ, அல்லது இந்த நாட்டில் வேறு எந்த விதமான கல்வி முறையும் இருந்ததாக அல்லாமல் வேத கல்விதான் மிகச்சிறந்த கல்வி என்று சொல்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்போது நாம் என்ன சொல்கிறோம், எந்த கல்வியாக இருந்தாலும் அது அனைத்து கலாச்சாரங்களையும் பிரதிபலிக்கிற கல்வியாக இருக்க வேண்டும், அனைத்து மொழிகளுக்கும் முதன்மை முன்னுரிமை வழங்குகிற கல்வியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கல்வி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் வைத்திருக்கிற கல்வி முறையில் அந்த புளூரலிசம், அந்த பன்முகத்தன்மையை பிரதிபலிக்க விரும்புகிறோம். மூன்றாவதாக முக்கியமானது, இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த கல்விக் கொள்கையில் 3வது வகுப்பிலிருந்து மத்திய அரசு பாடத்திட்டத்தை வகுத்து தரும் என்று சொல்கிறார்கள். அப்படி மத்திய அரசு பாடத்திட்டத்தை வகுத்து தருவதாக இருந்தால் இது கன்கரண்ட் லிஸ்ட், கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருப்பது, லிஸ்ட் 370 ஷெட்யூல் இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல அதுல வந்து உங்களுக்கு வந்து மாநில அரசினுடைய உரிமை என்ன? மாநில அரசு ஒரு முனிசிபாலிட்டி போல் இந்த மத்திய அரசு நடத்த விரும்புகிறது. கல்வி என்பது 42வது சட்டத்திருத்தத்திற்கு பிறகுதான் எமர்ஜென்சி பீரியட்ல, அவசர நிலை பிரகடன இந்திரா காந்தி பீரியட்ல பொதுப்பட்டியலுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மாநில பட்டியலில் மட்டும்தான் இருந்துச்சு. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் கல்வி இருந்தால்தான் நாம் நம்முடைய இந்தந்த பிராந்தியங்களுடைய கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை, வரலாற்றை, துன்பங்களை, விழுமியங்களை, மரபுகளை பிரதிபலிக்க முடியும். அனைத்தையும் மத்திய பட்டியல் கொண்டு போனால் இங்க இருக்கிற ஒரு முதல் வகுப்பு குழந்தை, இரண்டாவது வகுப்பு குழந்தை எப்படி வந்து டெல்லியிலிருந்து எழுதப்பட்டிருக்கிற தேசம் தழுவிய ஒரு பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும்? அதுவே முரண்பாடாக இருக்கிறது. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், மாநில அரசினுடைய உரிமைகளை மீறுவதாக இந்த கல்வி கொள்கை அமைந்திருக்கிறது. இந்த மாநில அரசை கொச்சைப்படுத்துகிறது. உதாரணமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள். இப்போ சமச்சீர் கல்விக்கு எல்லாம் வேலை இல்லை. ஒருபடித்தான மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் வந்தால் சமச்சீர் கல்விக்கு என்ன வேலை? எனவே அது போன்ற ஒரு மேலாண்மையை, மத்திய அரசு ஒரு மேலாண்மையை கல்வி திட்டத்தில் புகுத்த விரும்புகிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல மாணவர்களை தரம் பிடித்து அவர்களை வடிகட்டி இவர்கள் மேற்படிப்புக்கு போகலாம், அதுவும் 8வது வகுப்பிலும் தொடங்குகிறது இந்த புதிய கல்விக் கொள்கை. மேற்படிப்புக்கு போகலாம், மீதி பேரெல்லாம் இவர்கள் தொழிற்கல்விக்கு தான் போக முடியும், கல்லூரி கல்வி தேவையில்லை என்று தரம் பிரிக்க விரும்புகிறது. இது ஏற்கனவே குலக்கல்வி என்கிற முறையில் 1938 ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்து முற்பகல் வரை கல்வி, பிற்பகலில் அவரவர் தொழில் என்று கொண்டு வந்ததற்கு ஒப்பாகும். காரணம், சமூக நிதி குறைவானது. பின்தங்கிய மாணவர்கள் பின்தங்கி இருப்பது அவர்களுடைய அறிவு குறைவால் அல்ல, மாறாக வாய்ப்பு குறைவால், அவர்களுடைய சூழலால். அதனால் அவர்கள் வரலாற்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேரியிலிருந்து வர்றவன், குடிசையில பறக்கிறவன், அப்பா அம்மா படிக்காம முதல் தலைவரை படிக்கிறவன் ரொம்ப பிரில்லியண்டா வந்து உடனே 100 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சமா மேல கொண்டு வரணும். அவங்க மேல கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து 2 பரீட்சையில வந்து ஃபெயிலா நடந்த, நீ படிக்க லாயகள்னு ஒதுக்குனா அதை விட கொடுமை எதுவும் இருக்க முடியாது. அது சமூக நிதிக்கு உரமானது. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இது போன்ற பல அடிப்படைகளை தகர்த்து ஒரு சமநீதி கல்வியை கொண்டு வருவதற்கு நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம். அடுத்ததாக சிறுபான்மையினருடைய உரிமைகள் என்று சொல்லும் போது, சிறுபான்மை நிறுவனங்கள் என்று சொன்னாலே ஏதோ சிறுபான்மையினர் தனியாக வைத்துக் கொண்டு நடத்துகிறார்கள் பொருள் அல்ல. நடத்துகின்றவர்கள் சிறுபான்மையினர், ஆனால் படிக்கின்றவர்கள் பெரும்பான்மையினர். தரப்படுகிற கல்வி சமய சார்பற்ற கல்வி. மாறாக இந்த நிறுவனங்கள் எங்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. நாங்கள் சமூகத்தில் இருக்கிறோம், இந்த சமூகத்தில் குடிமக்களாக இருக்கிறோம், மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறோம், வரலாற்றுக்கு பங்களிப்பு செய்கிறோம், தேசத்தை கட்ட முயல்கிறோம். அதில் சின்னஞ்சிறு மந்தையாக இருக்கிற சிறுபான்மையினர் பெரும் பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சமூக பாலமாக இந்த நிறுவனங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறது. ஒழிய இந்த நிறுவனங்களை வைத்து யாரும் நாட்டிற்கு விரோதமாக ஒன்றும் செய்வதில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்ப்பதற்கும் இந்த நிறுவனங்கள் பயன்படுவதில்லை. அவற்றை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இந்த நிறுவனங்களுக்கு இல்லை. எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள், கல்லூரி நடத்துகிறார்கள். காரணம், கல்வி என்பது கடவுளுக்கு செய்கிற தொண்டு, கல்வி என்பது மானுடத்தை விடுதலை செய்வது, கல்வியையும் நம்முடைய சமய பணியும் பிரிக்க முடியாது என்று கிறிஸ்தவர்கள் கருதுவதால் நாம் இத்தனை கல்வி தொண்டு செய்கிறோம். எனவே எல்லா விதங்களிலும் இந்த அடிப்படைகள், சமய சார்பின்மை, அதே போல பன்முகத்தன்மை, இந்த நாட்டில் இருக்கிற கூட்டாட்சி தத்துவம், சமூக நிதிக்கான மக்களுடைய உரிமைகள், சிறுபான்மையினருடைய உரிமைகள், இவற்றின் அடிப்படையில் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உருவாக்கியிருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை ஏறக்குறைய 125 பக்கங்கள் இருக்கிறது. இந்த 125 பக்கங்களில் 2 பக்கங்கள் தான் சிறுபான்மையினருடைய உரிமைகளை பற்றி இருக்கிறது. மற்ற அனைத்துமே அனைத்து மக்களுக்கும் பொதுவான கொள்கைதான். இதில் அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து ஜாதியினருக்கும், அனைத்து கலாச்சார பிரிவினருக்கும், அனைத்து மொழித்துறையினருக்குமான உரிமைகள் இருக்கின்றன. இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த கல்விக் கொள்கை அனைத்து மக்களுக்குமான கொள்கையாக இருக்கிறது பாதர், ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமாக நீங்கள் இதை எழுதவில்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு இதை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், பெனிஃபிட் ஆஃப் த நேஷன் அண்ட் ஆஃப் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் எஜுகேஷன் என்று அதனுடைய அட்டையிலேயே போட்டிருக்கிறீர்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் சிறுபான்மையினருக்காக எழுதவில்லை, இதை நாட்டிற்காகவும், இந்த நாட்டில் இப்போது வளர்ந்து வருகிற இளம் தலைமுறைக்காகவும், எதிர்காலத்தில் நாடு எப்படி அமைய வேண்டும், ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்கிறவரைதான் சிறுபான்மையினர் இருந்த நாட்டிலும் பாதுகாப்பாக இருக்க முடியும். சமய சார்பின்மையின் அடிப்படையில் தான் நாட்டை கட்ட முடியும். கல்வி என்பதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த கொள்கை வரைவு வடிக்கப்பட்டிருக்கிறது.
தந்தை சேவியர் அருள்ராஜ், தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவை தயாரித்துள்ள இந்த புதிய மாற்று கல்விக் கொள்கை வெற்றி பெறட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். தங்களின் பணி சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி.
என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு
கத்தோலிக்க பள்ளிகள் பரிந்துரைத்துள்ள மாற்று கல்விக் கொள்கை. இந்த தொலைபேசி நேர்காணலில் வத்திக்கான் வானொலியில் கலந்து கொண்டவர் அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ்.